பிலிப்பியர் 3 வசனம் 1-7 வரை. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன்.
ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாருன்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா இப்ப நம்ம எடுக்கிற பிரசங்கத்துக்கு வேற எந்த உதாரணம் எனக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அவங்களை யோசிப்பாருங்க, அவங்க எல்லாருமே அவங்க சொந்த உலகத்துல வாழ்றாங்க. அந்த மூலையில கொஞ்சம் கோளாறு இருப்பதுனால, ஆனா அந்த உலகம் அவங்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கு. நமக்கு வேண்டாம், அது பைத்தியமா தெரியல, ஆனா அவங்க அதை உண்மையா பாக்குறாங்க, உண்மையா அப்படி நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து தன்னை பணக்காரன்னு நினைக்கிறான். அங்க இருக்க ஏதோ ஒரு பழைய துணியை போட்டுக்கிட்டு நான் தான் ராஜா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு தொடப்பத்தை கையில எடுத்துக்கிட்டு இதுதான் என்னுடைய பட்டயம், இல்ல அங்க இருக்கிற ஒரு சாணி மேல மலை மேல உட்காந்துக்கிட்டு இதுதான் என்னுடைய சிங்காசனம், அங்க இருக்கிற கல்லுங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இது என்னுடைய ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள், அங்க இருக்கிற நாய்கள்லாம் பாத்துக்கிட்டு இதுதான் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறான்னு வச்சுக்கோ. நமக்கு அது பைத்தியகாரத்தனமா சிரிப்பா வரலாம் அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா அவன் அதை உண்மைன்னு நினைக்கிறான். அதுங்களா அது எவ்வளவு வினோதம். அந்த மாதிரி ரிலிஜியஸ் மென்டல் இருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுல சில கேசஸ் நான் படிச்சுட்டு இருக்கும் போது, சில பேர் வந்து தங்களை தாங்களே தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு நினைப்பாங்களா. அவங்கதான் கடவுளுடைய உண்மையான பிள்ளை. கடவுள் தங்களோடு பேசுகிறார், தங்களோடு நடமாடுறாரு, கடவுள் தங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு உணர்ற மாதிரி சில நேரத்துல முணுமுணுத்துக்கிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கேன்சர் வந்திருக்கான், ஆனா நான் மருந்தே எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் கடவுளுடைய புள்ள, எனக்கு அவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி கேன்சர்லயே இறந்துட்டாராம். இன்னொருத்தர் வந்து ஒரு 24 எந்திரிக்கவே இல்லையா, எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்னப்பா ஆச்சு உனக்குன்னா, நான் 3வது பரலோகத்துக்கு போயிருந்தேன், அங்க போயிருக்கும் போது எல்லாம் செத்தவங்க இருந்தாங்க, திடீர்னு நான் போன உடனே எல்லாரும் உயிரோடு வந்துட்டாங்க, நான் தாவீதோடு பேசினேன், ஆபிரகாமோடு பேசினேன், இயேசுவோடு பேசினேன், நரகத்தை பார்த்தேன் அப்படின்னு வரவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. கேஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. சில பேர் தங்க கைய கிழிச்சுக்குவாங்க, தங்களையே தாங்கள் அடிச்சுக்குவாங்க, என்னை நான் சுத்திகரிக்கிறேன், என்னை நான் பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏன்பா இப்படி எல்லாம் செய்யறீங்கன்னா, இன்னும் சில பேர் வந்து செவுற போட்டு அடிச்சுக்குவாங்க, அட்டி அடியும் அடிப்பாங்களா செவத்துல. ஏன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் பிசாசோடு போர் செய்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா நமக்கு வேடிக்கையா இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மை கேசு. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப உண்மையாக தெரிகிறது இல்லைங்களா. ஆனா இதெல்லாம் உண்மையான பக்தியா, இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற காரியமா, நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் கற்பனை, கனவு, பிராண்ட், மன பிரச்சனைகள் இல்லைங்களா. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இது மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கிறது மாத்திரம்ல, இந்த உலகத்துல இருக்கிற பாவத்துல விழுந்த எல்லாருமே, இந்த உலகமே ஒரு விதத்துல ஆண்டவரை பொறுத்த அளவுக்கு அவங்க எல்லாருமே மென்டல் ஆயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பாருங்க, 1 ரோமர் 1:21 தேவனை அவர்கள் அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை சோத்தறியாமல் போனதினால் சிந்தனையில் ஈனர்கள் ஆனார்கள், மூளை கெட்டு போச்சு, அவர்களுடைய இருதயம் வீணான இருதயம் இருள் அடைந்தது. 22 என்ன சொல்லுது? தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டு பைத்தியக்காரர்கள் ஆனார்கள். பாருங்க, உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் எப்படி பைத்தியம் ஆனாங்களோ ஆண்டவருடைய விஷயத்துல. ஒப்பில்லாத தேவனுடைய மகிமையை மனிதனுடைய அழியக்கூடிய சொரூபங்களுக்கும் நாலு பிராணிகளுக்கும் நாலு கால இருக்கிற பிராணிகளுக்கும் ஊரும் மிருகங்களுக்கும் ஒப்பாக கடவுளை கீழமா நினைக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. மனுஷன் மூளை செட்டு போச்சுன்னா அப்படித்தான், மனுஷன் பைத்தியம் பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு. இந்த வசனங்களின் படி இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க யாரு? ஆண்டவரை பொறுத்த அளவுக்கு மென்டல் பேஷன்ஸ் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவரை நம்ம ரொம்ப பிரியப்படுத்துறோம், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா நடந்துகிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை ஒரு காலம் தண்டிக்க மாட்டாரு. அநேக பேர் என்ன கூட நினைப்பாங்கன்னா, ஆண்டவர் தங்களுக்கு கடன் பட்டிருக்கிறார், எவ்வளவு பக்திமா, எவ்வளவு ஆண்டவருக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சு தங்களுடைய பிறப்பின் தகுதிகளும் தாங்கள் வாழ்க்கையில சாதிக்கிற தகுதிகள்னால ஆண்டவரை தங்க பெருசா நினைச்சுக்கிறாங்க. அவங்க ஆத்மா அதை நினைச்சுக்கிட்டு ரொம்ப சமாதானமா வேற இருக்கு. பவுலுடைய வார்த்தையில இந்த மென்டல் பேஷன்ஸ்க்கு அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, மாம்சத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்கள். அதுதான், உனக்கு தலை கெட்டு போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? கடவுளுடைய மகிமையை நீ மறந்து போனீங்கன்னா மாம்சத்தில் மேன்மை பாராட்டுகிறவன். இது ரொம்ப ஆபத்தான மதமாக பவுல் பார்க்கிறார். ஏன்னா ஒரு மனுஷனுடைய மனசாட்சியை மந்தமாக்கி அவன் பிசாசின் பிள்ளையா இருந்தாலும் அவன் கடவுளுடைய பிள்ளைன்னு உணர வைக்கிற ஒரு மதம் தான் அது. ஒரு பயங்கரமான மதம், ஒரு சுய நீதியை தந்து மனுஷனுடைய பெருமையை திருப்தி செய்து மனிதர்கிட்ட இருந்து தனக்கு புகழ்ச்சி வாங்கி கொடுக்கிற ஒரு மதம். அது ஒரு போத மாதிரி மனுஷர்கள் ரொம்ப விரும்புகிற மதம், மாம்சத்தில் பெருமை பாராட்டுகிறது. இந்த மதத்தினுடைய ஆபத்து என்னன்னா, இந்த மதத்துல இருக்கிற வரைக்கும் உண்மையா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. பாருங்களா, ஒரு மனுஷன் மாம்சத்துல பெருமை பாராட்டினா அவன் ஒரு காலம் தேவனை ஆவியில் ஆராதிக்க முடியாது, இயேசு கிறிஸ்துக்குள்ள மகிமை பாராட்ட முடியாது, உண்மையான ரட்சிப்பேன் அனுபவமே அவனுக்கு இருக்க முடியாது. அதுதான் இதனோட ஆபத்து. எப்போ இந்த மென்டல் ஸ்டேட்ல இருந்து ஒரு மனுஷன் வெளியே வரானோ, அப்ப பரிசுத்தாவி அவன் கண்ணை திறந்து இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பார்க்கும் போது தான் அவன் அதுல இருந்து வெளியே வரான். அதுக்கு பேர் தான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம், சரிங்களா? சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம யாராவது சர்ச்சுக்கு மெம்பர்ஷிப் எடுத்தோம்னா உங்க ரட்சிப்பின் அனுபவம் எழுதி கொடுங்க அப்படின்னு. அது எப்படிங்க எழுதி கொடுக்கறது? சில பேர் கஷ்டமா இருந்துச்சுன்னு போன மாசம் என்ன பண்ணோம், ஈவினிங்ல மெம்பர்ஸா ஏற்கனவே இருக்கிறவங்க உங்க ரட்சிப்பின் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கு. இன்னைக்கு நம்ம படிக்க போற பவுலுடைய பகுதியில ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் அனுபவம், சிறந்த ரட்சிப்பின் அனுபவம், அது சாட்சாத் அப்போஸ்தலன் பவுலுடைய ரட்சிப்பின் அனுபவம். பாருங்களேன் எவ்வளவு சிறப்பா இருக்கும். ஆண்டவர் அதிரடியான ஒரு மாற்றத்தை தன்னுடைய மனதில் ஏற்படுத்தி உயிருள்ள கிறிஸ்துவை தான் பார்த்த உடனே அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பத்தி அவர் எழுதுறார். அவர் அந்த அனுபவத்தை எப்படி எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வியாபார வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒரு இந்த வசனம் 7வது வசனத்துல லாபம் நஷ்டம் என்ற வார்த்தை, ஒரு அக்கவுண்டன்ட் பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்னு அஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இப்படி எழுதுவார், நஷ்டம் எல்லாம் இந்த பக்கம் எழுதுவார். அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி தன் ரட்சிப்பின் அனுபவத்தை, அவர் என்ன ஒரு யூதனாக தனக்கு இருந்த தகுதிகள், தான் லாபம் தன் வாழ்க்கையெல்லாம் லாபம்னு நினைச்ச தகுதிகள் எல்லாம் ஆண்டவர் அதை ரொம்ப மெச்சுக்குவாரு, நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அதை நினைச்சுக்கிட்டு நினைச்சதெல்லாம். அவர் என்ன சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட உடனே அதெல்லாம் நஷ்டமாக பார்த்தேன், அதை கொடுக்கிற நியாய பிரமாணத்தின் நாள் வருகிற நீதினு பேரும் கொடுக்கிற. ஆனா அவர் இயேசு கிறிஸ்துவை எப்ப சந்தித்தாரோ அவர் புத்தி பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. பைத்தியம் தெளிஞ்சு போய் அவர் என்ன, இத்தனை நாள் லாபம் நினைச்சதெல்லாம் இப்ப என்ன சொல்றாரு, நஷ்டம். இன்னும் பலமான வார்த்தைகளை கூட பயன்படுத்துறாரு, அதை அழுக்கான அசிங்கமான கூப்ப. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நஷ்டம் பிடிச்ச சாமி அப்படி அதை பார்த்தார். ஏன் அவருக்கு புத்தி அதுல போய் தான் உட்கார்ந்துகிட்டு பெருமை பாராட்டிக்கு, இந்த பைத்தியக்காரர் மாதிரி நான் எவ்வளவு பெரியவன், நான் எவ்வளவு கடவுளுடைய பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாராம். ஆனா இயேசு கிறிஸ்து மகிமையை பார்த்த உடனே என்ன அருவருப்புன்னு பாக்குற கண்ணு போய் சாதாரண கல்லுகளை போய் தங்கம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, என்ன ஒரு முட்டாச்சு, நான் இப்படி போய் முட்டாளா இருந்திருக்கிறேனே. அவர் உடனே அவர் உணர்ந்து அதையெல்லாம் தூக்கி போட்டு நான் கிறிஸ்துவை அடைந்தேன், என்னுடைய நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியா அல்ல, விசுவாசத்தின் ஊடமா வருகிற தேவ நீதியை நான் அடைந்தேன் அப்படின்றார். அதுதான் இந்த பகுதியுடைய மைய சத்தியம், அற்புதமான பகுதி. பவுல் அப்போஸ்தலனுடைய இறையினுடைய சாரமே இதுதான். பாருங்களேன், இந்த பகுதியில 10 வசனங்கள் அவர் சொல்றதுதான் ரோமர்ல 1-5 வரைக்கும் இதைத்தான் விளக்கி சொல்றாரு, விரிவாக அங்க சொல்றாரு. ஆனா இந்த சுருக்கமாக 10 வசனத்துல இந்த சத்தியத்தை அருமையாக, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற நீதி, பாவியாகிய நாம் தேவனுக்கு முன்பதாக தேவ சமாதானத்தை எப்பவும் அனுபவிக்கும்படிக்கு தேவன் ஒரு சுவிசேஷ வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த அதை அனுபவம் அதை தெரியாம நம்ம சொந்த நீதியை படுத்திக்கிட்டு பரிசு போன வாரம் பரிசு நீதிமான் ஆசுதலை பத்தி படிச்சோம். இதை புரிஞ்சிக்காம தேவனோடு நான் சமாதானத்தை இந்த நிமிஷம் அனுபவிக்கலாம். அந்த சுவிசேஷத்தின் மூலமா அப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்காரு. உலகமெல்லாம் தேவன் கிட்ட சமாதானத்தை தேடித்தானுங்க ஓடுது. எல்லாரும் என்ன பண்றாங்க, என்ன குருட்டுத்தனமான முயற்சிகள், நம்பிக்கைகள், தங்களை வருத்திக்கிறது, என்னத்துக்கு எல்லாம் மனுஷர்கள் ஏன்னா மனசாட்சியில உணர்றாங்க, தேவ குத்தம் அவங்கள வாட்டுது. ஆயிரக்கணக்கான கண்டுபிடிக்கிறாங்க அது எப்படியாவது போக்கலாமான்னு, ஆனா சுவிசேஷம் அதை போக்கவே முடியாது. ஏன்னா நீ தீட்டுப்பட்டவன், உன்னால அது சரி செஞ்சுக்கவே முடியாது. தேவன் சுவிசேஷத்துல ஒரு வழியை காட்டியிருக்காரு, ஒரு நிமிஷத்துல ஆண்டவரோடு எனக்கு சமாதானம் உண்டு என்ற சமாதானத்தை நீ அடையலாம். அதுதான் பவுலுடைய கண்டுபிடிப்பு, தன் வாழ்க்கையின் கண்டுபிடிப்பு. என் வாழ்க்கையெல்லாம் அதை அடைய முடியல, ஆனால் விசுவாசத்தில் இயேசுவின் மூலமா நான் அடைந்தேன் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை பிரசங்கிக்கிற ஊழியனாக அவர் மாறினார். பாருங்களேன், the great discovery of apostle Paul, அப்படின்னா righteousness that comes from faith, விசுவாசத்தின் ஊடமாக வருகிற நீதிமான் ஆக்குதல், என்னுடைய பிறப்பின் தகுதி இல்லை, என்னுடைய முயற்சிகளால் அல்ல, இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசத்தினால். அற்புதம் காரியம். இதுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குப்பை சாணி அப்படின்றாருனா அவர் மோசமா பாவகரமா வாழ்ந்த வாழ்க்கை இல்லை. நம்மளாம் அப்படி சொல்லிக்கலாம், நம்ம மோசமா வாழ்ந்தோம், ஏன்னா அந்நியர்களா இருந்து வாழ்ந்து அப்படி இருந்தோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் சாக்கடையில் இருந்தோம்னு அவர் சொல்லலாம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையா விசுவாசிக்கும் இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்னாடி பாவிகளையே பிரதான பாவின்னு அவர் சொன்னார்தான் நம்ம மோசமா இருந்தாருன்னு நினைக்க கூடாது. சிறந்த ஒழுக்க வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார், ரொம்ப உயர்ந்த ஒழுக்க, ஒரு குறை, ஒரு தார்மீக வாழ்க்கைன்னு இல்லைங்களா, ஒரு குறையற்ற ஒரு தார்மீக வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை. அவர் எப்ப இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பார்த்தாரோ அப்படி வெளிப்பிரகாரமா ஒழுக்கமா வாழ்ந்த வாழ்க்கையும் அவருக்கு அசிங்கமா தெரியுது, அருவறுப்பான சாணியாக தெரிகிறது. பாருங்க, இழிவான ஒரு காரியமாக அவர் பார்க்கிறார். ஏன் பாவகரமாக துன்மார்க்கமாக வாழுகிறது ஒண்ணு, இன்னொன்னு நான் வெளியில ஒழுக்கமாக வாழ்றதுனால கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளுவாருன்னு நினைக்கிறது இன்னொரு தப்பு, இன்னொரு அதுவும் மதமும் ஒரு பாவமான வாழ்க்கை அப்படின்ற. பாவ வாழ்க்கை வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குலைக்குது, ஆனா வெளி ஒழுக்கத்தினால தேவனை நான் பின்பற்றுவேன், தேவனுக்கு பிரியமா ஆயிடுவேன்றத நம்ம என்ன செய்யறோம், கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தின் லெவலே நம்ம லெவலுக்கு கொண்டு வந்து பைத்தியக்காரங்களாயிரும். தேவனுடைய ஒப்பில்லாத மகிமைய நம்ம லெவலுக்கு கொண்டு வந்து நான் என் வாழ்க்கையினால கடவுளை திருப்திப்படுத்திட முடியும், அவர் நீதியை சம்பாதிச்சிட முடியும் நினைக்கிற பைத்தியகாரத்தனம் தான் மதம். அப்படி நான் இருந்தே அது அருவறுக்கத்தக்கது, அது ஒரு சாணின்னு அவர் தூக்கி போடுறார். ஏன் இதை பவுல் சொல்றாரு, இந்த பகுதியினுடைய சந்தர்ப்பம் என்ன, இந்த கள்ள போதகர்கள் அவருடைய சாட்சியை ஏன் இங்க சொல்லணும். சில பேர் இந்த போதகர்களே எப்பப்பாரு அவங்க சாட்சியை தான் சொல்லிட்டே இருப்பாங்க, பிரசங்கம்லாம் அவங்க சாட்சி தான். அப்படியா பவுல் இல்ல, அவர் சாட்சியெல்லாம் ரெகுலரா சொல்ல மாட்டார். இங்க ஏன் சொல்றாருன்னா அங்க இருக்கிற ஜுடேஜர்ஸ் வந்து அந்த பிலிப்பியர் சபையை சொல்லப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, கள்ள போதகத்தை அவங்க போதிக்கிறாங்க, விருத்த சேதனம் செய்யணும், யூதர்களுடைய முறைமைகளை கடைபிடிச்சாதான் நீங்க ரட்சிக்கப்பட முடியுமா, அவர்களை தாக்குறாரு. ஏற்கனவே அந்த பகுதியில நாம் பார்த்தோம், நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, அவர்கள் இல்ல விருத்த சேதனம் உள்ளவர்கள், நாம தான் உண்மையான விசுவாசிகள் தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நாம் தேவனை ஆவியில் ஆராதிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் மேன்மை பாராட்டுகிறோம், நாம் மாம்சத்தில் நம்பிக்கையா இராமல் விசுவாசியா இருக்கிறவங்க மாம்சத்துல நம்பிக்கையா இருக்கக்கூடாது அப்படின்றார். ஏன்னா மாம்சத்தின் நம்பிக்கையினுடைய மதத்தினுடைய ஆபத்தை அவர் தெரிஞ்சிருக்கிறார். எப்போ நீங்களும் நானும் மாம்சத்துல நம்பிக்கை வைக்கிறோமோ, அப்படி ஒரு மதமா மாறுறோமோ, தேவன் ஆவியில் ஆராதிக்க மாட்டோம். இன்னைக்கு காலையில வந்தோம், வந்து எத்தனை பேர் ஆராதனை பிரதர் நடத்தும் போது அவரோடு நம்ம ஆவியும் கலந்திருந்துச்சு. இல்ல அதெல்லாம் இல்ல, வெளியில வந்தோமோ பிரேயருக்கு நம்ம தலை குனிஞ்சோமோ அவ்வளவுதான். ஆவியில தேவன் ஆராதிக்கிறதுலாம் இருக்காது. ஏன் இங்க வர்றதுனால திருப்தி அடையும். ஆவியில சர்ச்சுக்கு வந்துட்டு போனேன், அதான் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கிறது. வெளியே தோற்றங்கள்ல ஒண்டி நம்பிக்கை வைக்கிறது. இயேசு கிறிஸ்துல மேன்மை பாராட்டாத போயிடுவோம். ஆவியில் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கிற மதம், அவருங்கிட்ட ஒரு ரியாக்ஷன், அது மோசமானதுன்னு சொல்லி இருக்காரு இல்லையா. அந்த ஜுடாயஸ் ஒரு வேலை சொல்லலாம், நீங்க பேசலாங்க இப்போ நேற்று முளைச்ச காலம் அப்படின்ற மாதிரி. நீங்க உங்க கிறிஸ்தவ உங்களுக்கு என்ன தெரியும், நேற்று வந்தீங்க இயேசுவ நம்புறீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க. ஆனா யூத மதத்தினுடைய பாரம்பரியம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இப்ப சில பேர் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நீ கன்வெர்ட்டட் கிறிஸ்டியனா, நாங்கெல்லாம் பாரம்பரியமா கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு எங்க இது தெரியுமான்ற மாதிரி சில பேர் டிஸ்பென்சேஷன் சொல்லுவாங்க. யூத மதத்தினுடைய மேன்மையும் உயர்வும் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களா புறமதஸ்த கிறிஸ்தவர்கள் அதுக்கு பதிலளிக்கும்படி தன்னுடைய யூத தகுதிகளை பட்டியல் எடுத்து சாட்சியாக சொல்ற பாருங்க. ஒரு யூதனாக நான் சொல்ற மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க கூடாது. பாருங்க நாலாவது வசனம் வாசிங்களா.
நம்பிக்கையை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம்.
மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கணும்னு வச்சா நான் அதிகமா செய்யலாம். நீங்க சொல்லி கொடுக்கறீங்களா மாம்சத்துல நம்பிக்கை வைக்கலான்னு. தன் சத்ருக்களை பவுலுடைய செயல் என்னன்னா, தன் சத்ருக்கிட்ட அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்க ஆயுதத்தை வாங்கி அவங்களே கொல்ற வீரனை பார்க்கலாம். அந்த மாதிரிதான் போகும். ஒரு புது ஆர்குமெண்ட், அவங்க ஆர்குமெண்ட வச்சு அவங்களே அடிக்கிற மாதிரி அவங்கள ஒரு மோதலுக்கு அவர் அழைக்கிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கலாமா வாங்கையா பாக்கலாம் நீங்களா நானான்னு அப்படின்னு ஒரு மோதல் போட்டிக்கு அழைக்கிற மாதிரி. வாங்க உங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கையை கொண்டு வாங்க, ஏன் நம்பிக்கையை நான் கொண்டு வரேன்னு ஒரு போட்டிக்கு அழைக்கிற மாதிரி. நீங்க விருத்த சேதனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க விருத்த சேதனம், நீங்க சொன்னதுக்காரங்க, மெய்யான விருத்த சேதனம் உள்ளவர்கள், இதயத்தின் விருத்த சேதனம் கிறிஸ்தவர்கள். நீங்க மாம்சத்துல நம்பிக்கை வைக்கலான்னு பாக்குறீங்களா? நான் அதிகமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் அவருடைய இழப்புகளை அவர் லிஸ்டா பட்டியலா போடுறாரு. இந்த வாரம் அவருடைய இழப்புகளை பார்ப்போம், அவருடைய ஆதாயத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். இதுக்கு தலைப்பு வந்து ரட்சிக்க முடியாத தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸ் தட் டசன்ட் சேவ் எனிவன். இந்த தகுதிகள் ஒரு மனுஷனையும் ரட்சிக்காது, ரட்சிக்கவும் இல்லை. பாருங்க அவர் அதுல அந்த லிஸ்ட கொடுக்கிறாரு. இது எவ்வளவு முக்கியங்க நம்ம நாட்டுல, ஒரு புரட்சிகரமான பிரசங்கம் நம்ம நாட்டுல இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் பழைய தேசம் இல்லைங்களா, பாரம்பரியம், பாரம்பரிய சபைகள், கத்தோலிக்ல இருந்து எடுத்து, சிஎஸ்ஐல இருந்து எடுத்து, சிஎன்ஐல இருந்து எடுத்து, ஆர்மேனியன் சர்ச்சஸ்ல இருந்து எடுத்து, அவங்களுக்கெல்லாம் ஒரு புரட்சிகரமான பிரசங்கம் பவுலுடைய பிரசங்கம். பவுலுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, அவர் அந்த எழுதின 13 நிருபங்களையும் அதைத்தான் ஓங்கி நிக்கிறத பார்க்கலாம். ஏன் முழு புதிய ஏற்பாடினுடைய பிரதான கற்பனையே இது, போதகமே இதுதான். எத்தனை நம்ம ஊர்ல இத பத்தி படிக்காம இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்களேன். தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டு பைத்தியக்காரர்களாக தங்க சுய நீதியில இருக்கிறாங்க. அவங்க காண்டி புதிய ஏற்பாடு ஒழுங்கா படிச்சாங்கன்னா, பவுல் கண்ண ஆண்டவர் திறந்த மாதிரி, லூத்தர் கண்ண ஆண்டவர் திறந்த மாதிரி, எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் கண்ண திறந்த மாதிரி கண்ணை திறந்து அவங்களுக்கு உணர்த்துவார். ரட்சிப்பு வந்து ஒரு மனுஷனுடைய தரப்புனாலேயோ, அவனுடைய நீதியினாலேயோ, அவனுடைய முயற்சினாலேயோ வருவதல்ல. பாருங்களேன் அவர் இதுல 7 தகுதிகளை பட்டியலிடுறாரு. அது 2 பாகத்தை பிரிக்கலாம். ஒன்னு நமக்கு பிறவியிலிருந்தே கிடைக்கிற ஒரு தகுதிகள், நம்ம எங்க பிறந்தோம், யாருக்கு பிறந்தோம் அடிப்படையில கிடைக்கிற தகுதிகள். இன்னொன்னு நம்ம வாழ்க்கையில நம்ம சாதித்து அடைந்த தகுதிகள். ஓகே, இத நம்ம பார்ப்போம். ஒன்னு நம்ம வேகமா பார்ப்போம். 7 தகுதிகள். முதலாவது சடங்குகள், பிறவியிலிருந்து அதுக்கப்புறம் கடைபிடிக்கிற எந்த சடங்குகளும், மத சடங்குகளும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்காது. முதலாவது அதை சொல்றாரு பாருங்க, அஞ்சாவது வசனத்துல நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். பல ஏற்பாடு உடன்படிக்கையின் மக்கள் எல்லா யூத ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டது ஒரு அடையாளமாக விருத்த சேதனம் கொடுத்தார். ஒரு குடும்பத்துல யூத குடும்பத்துல ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அதுக்கு இருக்கிற பிரத்யேக சாட்சியம் வந்து எட்டாவது நாள்ல அதை எடுத்துட்டு போய் விருத்த சேதனம் செய்வாங்க. மத்தவங்களுக்கு அது நடக்காது. ஒரு யூத மதத்துக்கு நீ கன்வெர்ட் ஆனா ஒரு பெரிய ஆன பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டு கன்வெர்ட் ஆகும், நீ அப்பதான் உனக்கு விருத்த சேதம் நடக்கும். ஆனா ஒரு யூத குடும்பத்துல பிறந்த பிள்ளைக்கு அடையாளம் என்ன? அது பிறந்த உடனே எட்டாவது அடுத்த வாரமே அதுக்கு விருத்த சேதனம் செய்வாங்க. அது பெரிய சாக்கியமாக எண்ணப்பட்டுச்சு. ஒரு யூத பிறப்புல பிறந்தவன், யூத ரத்தம் எனக்குள்ள ஓடுது, யூத சடங்குகள்னால பிறவில இருந்து அந்த சடங்கு கடைபிடிச்சவன் எட்டாவது நாள்லயே ஆரம்ப ஆச்சு. இத வந்து ஒருவேளை அவங்கள தாக்குற மாதிரி அவர் சொல்றாரு, நீங்க விருத்த சேதனத்தினால்தான் ரட்சிப்பு வரும், விருத்த சேதனம் ரட்சிப்புக்கு அவள் அவசியம்னு சொன்னா நான் சொல்றேன் எட்டாவது நாள்லயே நான் விருத்த சேதனம் அடைஞ்சவரையா, அந்த விருத்த சேதனம் ஒரு ரட்சிப்பும் எனக்கு கொடுக்கல. அந்த விருத்த சேதனம் யாருக்குமே ரட்சிப்பு கொடுக்காது, அது அது ஒரு குப்பை அப்படின்றாரு. அதுவும் எனக்கு ஒரு இழப்பு. எத்தனை கோடி மக்கள் நம்ம நாட்டுல ஒரு பிரமையில வாழுகிறாங்க. என்ன பாரம்பரிய சபையில சின்ன வயசுலயே சிஎஸ்ஐ சர்ச்சு, சிஎன்ஐ சர்ச்சு, ஆர்சி சர்ச்சுல குழந்தைல பிறந்த உடனே எனக்கு என்ன பண்ணாங்க, கூட்டு போய் தண்ணியை தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வயசு வந்த பிறகு கன்ஃபர்மேஷன். இன்னைக்கும் அந்த அட்டூழியம் நடக்குது இல்லையா? இன்னைக்கும் அந்த காரியம், அந்த சடங்கு எத்தனை கோடி மக்களை தாங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு நம்ப வைக்கிறது. பவுல் சொல்றாரு, அது குப்பை, உன் ரட்சிப்புக்கு ஒரு மண்ணும் செய்யாது அப்படின்ற, ஒருத்தனையும் அது ரட்சிக்கல அப்படின்ற. எட்டாவது நாள்லயே எந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டு எனக்கு ரட்சிப்பே அது கொடுக்கல, அது குப்பை. எந்த சடங்குகளும், குழந்தை ஞானஸ்தானம் இருக்கலாம், இல்ல நாங்களா குழந்தை ஞானஸ்தானம் இல்ல, குழந்தை அர்ப்பணிப்பு, சைல்ட் டெடிக்கேஷன் பண்ண, அதனால கடவுளுடைய பிள்ளை எங்க பிள்ளையா மாறிடுச்சு. இல்ல எந்த அர்ப்பணிப்பும் சரியில்லை. இந்த இந்துல செய்யற மாதிரி நாமகரணா செஞ்சு பாருங்க, காது குத்தி பாருங்க, மொட்டை அடிச்சு பாருங்க, என்ன சடங்கும் ஒரு பிள்ளையோ ரட்சிக்கப்படுறதுக்கு செய்ய முடியாது. ரட்சிப்பு சடங்குகளால் வருவது இல்லை, அது உதவி செய்யாது. ரட்சிப்பை பொறுத்தவளுக்கு அது கூப்பை. பாருங்க இந்த மாதிரி வளர்ந்தது, இந்த மாதிரி வளர்க்கப்படுறது, பாரம்பரியம், குடும்பம், நல்ல குடும்பம், அதெல்லாம் தப்புன்னு பவுல் சொல்லல. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு பவுல் சொல்லல. பவுல் ரட்சிப்பு வர வரைக்கும், ரட்சிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுவுமே ரட்சிப்புக்கு உதவி செய்யாது. அதுதான் பவுல் சொல்ற, நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ரெண்டாவது தகுதி அவர் என்ன சொல்றாரு, நம்முடைய வம்சம் இல்ல நம்முடைய இனம் இல்லைங்களா. நீங்க எட்டாவது நாள்ல விருத்த சேதனம் செய்தது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் வம்சத்தான், வம்சத்தான். எங்களுடைய வம்சம் என்னன்னு தெரியுமா? எங்களுடைய பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா? பவுல் சொல்றாரு, என் வம்சம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் வம்சத்தான். இங்கிலீஷ்ல தி ஸ்டாக் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னா சுத்த வம்சத்தான், சுத்த வம்சத்தான். இஸ்ரவேல் வம்சத்துல பிறக்கிறது ஒரு பெரிய சாக்கியம் தான். உலகத்திலேயே இருக்கிற எல்லா தேசங்களை விட தேவன் அவர்களை தான் தெரிந்து கொண்டாரு. ரோமர் 9 போட்டிருக்கு, அவர்களுக்கு தான் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. மகிமையும் நியாயப்பிரமாணமும் ஆலயத்தின் ஆராதனை சேவையும் வாக்கு தத்தங்களும் கொடுக்கப்பட்ட பெற்ற மக்கள், அது பெரிய சாக்கியம். அது ஆபிரகாம் லைன்ல இருந்து வந்தது பெரிய சாக்கியம். ஒருவேளை இந்த ஜிஜிரேசஸ் தாக்கும்படி அவர் சொல்றாரு, ஏன்னா நிறைய பேருக்கு இது இல்ல, நிறைய பேர் அந்த அடிமைப்படுத்துற இதுல கூட்டு போன பிறகு நிறைய பேர் அவங்க வம்ச வரலாறு இழந்து போனாங்க, மற்ற ஜாதி எல்லாம் கல்யாணம் பண்ணி அப்படியே இழந்து போனாங்க. பவுல் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா, ஐ அம் தி ஸ்டாக் ஆஃப் இஸ்ரேல். எடுத்துக்கோங்கய்யா, என்னுடைய வம்ச வரலாறு பாருங்க, நேரம் எங்க தாத்தாவுடைய முத்தாத்தாவுடைய ஆபிரகாம் லைன் போற வரைக்கும் லைனை பாருங்க. அதுதான் சொல்றாரு, உங்கள யார் யா அப்படி கொடுக்க முடியும்? ஆபிரகாம் லைன்ல இருந்து பிறந்த வம்ச வரலாறு கையில இருக்கு பாரியா அப்படின்னு அவர் சொல்ற. தி ஸ்டாக் ஆஃப் இஸ்ரேல், என் லைன் ஆபிரகாம்ல இருந்து வந்ததுன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. பாருங்க, உண்மையான யாக்கோபுடைய புள்ள. அவங்களுக்கு ரொம்ப அவங்க தாக்கும்படிக்கு யூத வம்சத்துல நான் பிறந்தேன், அது ஒரு தகுதியாக அவர் சொல்றார். ஆனா அதுவும் போக படிக்க போறோம், அதெல்லாம் இதைத்தான் நான் இதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் குப்பை, இதெல்லாம் சாணி, அதை போய் பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தார். ஏன் யோவான் தானாவே அதை சொன்னார், இயேசு வரும்போது அந்த பரிசேயர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அவங்கள பார்த்து கடிந்து கொண்டார் இல்லைங்களா. இயேசு கிட்ட வந்து நீங்க மனம் திரும்பி விசுவாசிக்கலன்னா இந்த கல்லுல இருந்து கூட ஆபிரகாம் பிள்ளைகளை கொண்டு வருவார், அதை நினைச்சுக்கிட்டு வராதிங்க இயேசு கிட்ட, அதெல்லாம் பெருசு கிடையாதுன்னு யோவான்ஸ்தானாவே சொன்னார். நமக்கு எந்த ரட்சிப்போ நம்ம எந்த குடும்பத்துல எந்த வம்சத்துல பிறக்கிறோம்ன்றதுனால வர்றது இல்லைங்க, அது நமக்கு புரியுதா. எத்தனை பேர் இன்னைக்கும் ஒரு பைத்தியக்கார உலகத்துல நாங்க ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன் சாமி, நீங்க ஏன் இந்த கிறிஸ்டியன், நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவம், எங்க தாத்தா பாஸ்டர் எங்க அப்பா குடும்ப கிறிஸ்டியன்ஸ், அந்த ஃபேமிலியில இருந்து பிறந்திருக்கோம். ரட்சிப்பு ஒரு ரட்சிப்பு கிறிஸ்தவ குடும்பத்தினால பறக்கிறதுனால வர்றது இல்லை. ரட்சிப்பை பொறுத்த அளவுக்கு அந்த கிறிஸ்தவ குடும்பமும் அதெல்லாம் குப்பைத்தான், வீணுத்தான், வேஸ்ட், யூஸ்லெஸ் தான், அதனால அது வரப்போறது இல்லை. குடும்பத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கும் இந்த பிரெஸ்பிடேரியன் சகோதரர்கள் ரிஃபார்ம்டு தான் சொல்லுவாங்க, ஆனா நம்ம விசுவாசியா இருந்தா நம்ம ஆண்டவரை உடன்படிக்க நம்ம பிள்ளைகளுக்கும் வருதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கும் ஞானஸ்தானம் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் தப்பு. மூணாவதாக அவர் சொல்லுகிற தகுதி என்ன, உயர்ந்த ஜாதி உயர்ந்த கோத்திரம் பாருங்களா. எட்டாவது நாள் விருத்தசேதனும் இஸ்ரேல் பெஞ்சமின் இது இஸ்ரேல் வம்சத்தான், அதுக்கப்புறம் பெஞ்சமின் கோத்திரத்தான். இது ரொம்ப பெரிய ஜாதிய சொல்லுகிற ஒரு காரியம், ஏன்னா எல்லா கோத்திரங்களையும் சிறந்த கோத்திரம் இருந்தது வந்து யூதாவைத்தான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அதுல இருந்தா மேசியா வந்தாரு. ஆனா அதுக்கு ஒப்பாக இருந்த இன்னொரு கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம், நம்ம மறக்க கூடாது. முதலாவது யாக்கோபு வந்து தான் தனக்கு 12 பிள்ளைகள் பிறந்ததுல சில பிள்ளைகள் நேசிக்காத மனைவி லேயாக்கு பிறந்துச்சு, சில பிள்ளைகள் அடிமை பெண்ணுகளுக்கு பிறந்துச்சு. ஆனா தான் நேசிக்கிற மனைவிக்கு பிறந்த கடைசி பிள்ளை யாரு, பெஞ்சமின், இன்னொருத்தர் யோசேப்பு. ரொம்ப நேசிச்சு அது இந்த பெஞ்சமின் மட்டும்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில பிறந்தார், வேற எல்லாருமே வெளியில பிறந்தவங்க, ரொம்ப ஸ்பெஷல். அதனால பெஞ்சமின் கடைசி புள்ள எப்பவும் ஸ்பெஷல் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, பெஞ்சமின் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ராணுவத்துல எல்லாம் ரொம்ப பெரிய சாதனை செய்த கோத்திரம், அதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா வந்தது பெஞ்சமின் கோத்திரம் தான் இல்லைங்களா. அந்த ராஜாவுடைய பேரை தான் சவுலுக்கு பவுலுக்கு சவுலாக வச்சிருந்தாங்க, ஒரு ஆண்டவர் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அந்த பேர் தான் இருந்தார். ஆண்டவர் தேசத்தை பிரித்து கொடுக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களை அந்த பரிசுத்த நகரம் எருசலேம் வந்து பெஞ்சமின் கோத்திரத்துக்கு தான் போச்சு, ரொம்ப விசேஷமான கோத்திரம். அது மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் ரெண்டா சாலமன் காலத்துல பிரியும் போது ஒன்னு நார்தன் கிங்டம் சதர்ன் கிங்டம்னு பிரிஞ்சிச்சு, ஒரு 10 கோத்திரம் வந்து தாவீதுடைய லைனை விட்டு போயிருச்சு, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா கூட இருந்தது வெறும் பெஞ்சமின் கோத்திரம் தான், யூதா கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம், அவங்க தான் சதர்ன் கிங்டம். அந்த அடிமைத்தனம் பிடிச்சிட்டு போன உடனே அந்த 10 கோத்திரங்கள் பல விதத்துல செதறப்பட்டுச்சு, ஆனா திருப்பி வந்து ஆலயத்தை நிர்வகித்து ஆலயத்தை பார்த்து இருந்தது இந்த ரெண்டு, யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரம் தான் உண்மையான இஸ்ரவேல் மக்களாக நினைத்திருந்தது பாருங்க. அதனால பவுல் சொல்ற என்ன, எந்த கோத்திரத்துல நீங்க எந்தெந்த கோத்திரத்திலாம் வந்திருக்கலாம், நான் எந்த கோத்திரத்துல வந்தவன் தெரியுமா, பெஞ்சமின் கோத்திரம், என்னுடைய ஜாதி என் வம்சம் எவ்வளவு பெருசு அப்படின்ற அதுக்கு பெரிய வரலாறு ஹிஸ்டரி இருக்கு. ஆனா அந்த அதுவும் என்னை ரசிக்க முடியாது. பெரிய பிரபுக்களின் கோத்திரமா இருக்கட்டும், பெரிய குடும்பத்துல வந்திருக்கட்டும், பெரிய இனத்துல வந்திருக்கட்டும், எவ்வளோ பெரிய உயர்ந்த குடும்பத்துல பிள்ளையா பிறந்திருந்தாலும் அது வந்து என்னை கடவுளுடைய பிள்ளையாக மாற்ற முடியாது, அந்த தகுதி எனக்கு பத்தாது. எவ்வளோ சிறந்த வம்சத்துல நான் பிறந்திருந்தான், எவ்வளோ பெரிய தாத்தா, சில பேர் வந்து எங்க தாத்தா மிஷினரி, எங்க முத்தாத்தா மிஷினரி, எங்க அப்பா பாஸ்டர், நானும் அந்த குடும்பத்துல பிறந்தவன், அதுல ஒரு பெரும் அது ஒரு தகுதின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன ரட்சிக்கணும், பரலோகத்துல எடுத்துக்கணும், ஒரு மண்ணும் அது ரட்சிப்புக்கு பிரயோஜனமே படாது அப்படின்ற பவுல் சொல்ற, அது குப்பை, அது யூஸே ஆகாது. நீ மைசூர் ராஜா குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, மார்ட்டின் லூத்தர் வம்சத்துல வந்திருந்தாலும் சரி, உனக்கு ரட்சிப்பு கிடையாது, அது உனக்கு ரட்சிப்பை கொடுக்காது பாருங்கள. அதான் பவுல் சொல்ற, நம்முடைய வம்சம், நம்முடைய வம்சா வழி எதுவுமே ரட்சிப்ப அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி கொடுக்காது. இது வரைக்கும் இந்த மூணு காரியங்கள் பவுல் வந்து தனக்கு பிறவியில இருந்தே கிடைச்ச காரியமாக அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னொரு நாலு காரியங்கள் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் அவர் அடைந்த காரியங்கள் அவர் சொல்றார். என்ன சொல்றார் பார்ப்போம். நாலாவது, ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றுவதனால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. பாரம்பரியத்தை பின்பற்றுவதனால் எங்க சொல்றாரு, எபிரேயரில் பிறந்த எபிரேயர் பாருங்களேன். நான் எபிரேயருக்கு பிறந்த எபிரேயர்னா என்னுடைய பாரம்பரியத்தை ரொம்ப உண்மையா பின்பற்றினார். எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவுடைய டைம்ல எபிரேயர் பாரம்பரியத்தை விட்டு கொஞ்சம் கலப்படம் ஆயிட்டாங்க. ஹெலனிஸ்டிக் ஜூஸ் அப்படின்னு கிரேக்கு ரோமர் கல்ச்சர் வந்து எல்லாரையும் பாதிக்கும் போது அநேக பேர் அந்த பாரம்பரியத்தை பின்பற்றாம போனாங்க. ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்ற சரிங்களா. அநேக பேர் இப்ரேயர் லாங்குவேஜ் கூட சரியா கத்துக்கல, ஆனா நான் அப்படி விடல சரிங்களா. எபிரேயர் பெற்றோர்களுக்கு பிறந்த எபிரேயன் பிள்ளையாக நான் வாழ்ந்தேன், என்னுடைய பாரம்பரியத்தை நான் பின்பற்றினேன். ஒருவேளை இஸ்ரேல் தேசத்துல கூட போல் பறக்கல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, டர்சுஸ் என்ற ஒரு கிரேக்கு அந்நிய தேசத்துல பிறந்திருந்தாலும் நான் ஒரு எபிரேயனாக என் பாரம்பரியத்தை பின்பற்றினேன். எபிரேயர் பாஷையை நான் ரொம்ப பின்பற்றினேன். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் தமிழ வந்து தமிழுக்காக உயிர் அப்படின்ற மாதிரி தமிழ் தமிழ் உயிரை விடுவாங்க. ஏன்னா அந்த பாரம்பரியம் அந்த இனத்தை நம்ம காப்பாற்றணும். அந்த மாதிரி எபிரேயருக்கு உயிரா இருப்பாங்க. ஏன்னா எபிரேயர் பாஷையில தான் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது இல்லைங்களா. பவுல் சொல்றாரு அதை நான் பின்பற்றினேன். அந்த எபிரேயர் இதை அப்போஸ்தல நடவடிக்கை 22:3 நமக்கு சொல்லுது. அவர் வந்து தன் தேசத்தை விட்டு எருசலேமுக்கு வந்து கமாலியல் என்ற ஒரு போதகர் கிட்ட படிச்சுக்கிட்டார். அப்போஸ்தலர் 21:40 நமக்கு சொல்லிட்டு ரொம்ப சிறந்த விதத்துல எபிரேயர் மொழியை அவர் பேசினாரு. அவர் பேசும்போது அப்படியே அனார்ந்து நின்னாங்க. இப்பெல்லாம் தமிழ்லாம் ரொம்ப கெட்டு போச்சு, நம்ம பேசுறதெல்லாம் தமிழே இல்லைன்னுவாங்க, நம்ம கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. ஆனா அங்கெல்லாம் தமிழ்ல பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படியே சிறந்ததா இருக்கும் இல்லைங்களா. அவங்களுடைய தமிழ்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிறந்த எபிரேயர் மொழியை அவர் பேசக்கூடியவரா இருந்தார் பாருங்க. அப்போஸ்தலர் 26:4 நீங்க வந்து வாசிங்களா, அவர் முன்னாடி இருந்த வாழ்க்கையை பத்தி எப்படி சொல்ற.
26:4 என் ஜனத்தாக்குள்ளே இருந்தபடியினால் ஆறு முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய வேதங்களை மிகவும் கண்டிப்பான சமயத்திற்கு இசைந்தபடி பரிசேகனாய் நடந்தேன் என்று
அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். என் பாரம்பரியத்தை நான் பின்பற்றினேன் அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியும், இவங்க சாட்சி கொடுக்கலான்றார். ஆனா ஆண்டவர் வந்து பவுலுடைய கண்ணை திறந்த உடனே இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுறதும் தாய் மதத்தை பின்பற்றுறதும் தகப்பன் மதத்தை பின்பற்றுறதும் இது எல்லாமே ரட்சிப்பை பொறுத்த அளவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, இதெல்லாம் குப்பை அப்படின்ற. பாரம்பரியத்தை பின்பற்றுறது எவ்வளவுதான் நம்முடைய மூதாதருடைய ஆராதனைக்கும் அவருடைய மதங்களுக்கும் முறைமைகளுக்கும் நம்ம விசுவாசமா இருந்தாலும் அது நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்காது. அதெல்லாம் யூஸ்லெஸ், அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் சாணி சாணி. எவ்வளவுதான் பழைய கத்தோலிக்கு சபைக்கு தாய் சபைக்கு நம்ம உண்மையா இருந்தாலும் சிஎஸ்ஐ சபைக்கு ட்ரெடிஷனல் ப்ராசிஸ்டன்ட் சபைக்கு நாங்க அப்பா தாத்தா எல்லாம் லுத்தரன், நாங்களும் அதனால லுத்தரனா தான் இருப்போம். ஆங்கிலிக்கன், நாங்களும் ஆங்கிலிக்கனா தான் இருப்போம். அந்த பாரம்பரிய விசுவாசத்தை பின்பற்றுறதுனால ஒருபோதும் அது உனக்கு ரட்சிப்ப கொடுக்காதுதான் சொல்றேன். இதெல்லாம் யூஸ்லெஸ், அதனால ரட்சிப்பு வர்றதில்ல. ஆக்சுவலா பார்த்தா இப்படிப்பட்ட விசுவாசம் அநேக நேரத்துல ரட்சிப்பு அடையறதுக்கு தடையாவே இருக்கிறது சரிங்களா. எத்தனையோ பேருக்கு அதுதான் தடையா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் காஸ்பல்ல ஒருவேளை காலையில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க சொன்ன இந்த சாக்கு போக்கு தாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, சுவிசேஷத்தை நம்பாத ரட்சிப்படையாத இருக்கிறதுக்கு. ஏன் நானும் இப்படிதான் பேசுவேன், சில பேர்கிட்ட பேசி ஏங்க ஏன் அந்த மாதிரி ஒரு சபையில இருக்கிறீங்க, பைபிள் இல்ல ஆண்டவருடைய வசனத்தை சொல்றது இல்ல ஒன்னும் சொல்றது இல்ல, கல்லர் குகைகளாக திருடுறாங்க சபையில. அது பிசாசினுடைய ஆலயம் கூட ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே இல்லையே, அங்க போய் ஏன் இருக்கிறீங்க, ஏன் அங்க திருப்பி போறீங்க? எங்க தாத்தா இங்க தான் இருந்தார், எங்க அப்பா இங்க தான் இருந்தார், எனக்கு ஞானஸ்தானம் இங்கதான் குழந்தையில கொடுத்தாங்க, கல்யாணம் எனக்கு இங்கதான் ஆச்சு, எனக்கு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு இங்கதான் காசு கொடுத்தாங்க, அதுக்காக நான் இங்க விசுவாசமா என் கட்டை இங்கதான் வேகும், நான் இதை விட்டு எங்கேயும் வரமாட்டேன், எங்கேயும் வரமாட்டேன். பவுல் சொல்ற அதுக்குதான் நீ நரகத்துக்கு போக போற, அதுக்குதான் நீ நரகத்துக்கு போக போற. அந்த சபை உனக்கு உதவி செஞ்சது, ஹெல்ப் பண்ணிச்சு, அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அந்த சபையின் மூலமா உனக்கு உதவி கிடைச்சிச்சு, அவங்களுக்கும் உலக பிரகாரமா நீ நன்றியா இருக்கலாம். அந்த நிறுவனம் உதவி செஞ்சு அது தப்பு கிடையாது, எனக்கு உதவி செஞ்சதுனால்தான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். ஆனா அந்த விசுவாசம் போய் நித்திய ஆத்மாவை அழிச்சுருமே, ரட்சப்புக்கு வராத படிக்க அது உன்னை தடை செய்யுமே. அதை செய்யாத பாரம்பரியத்தை பின்பற்றதுனால ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. அடுத்ததாக அவர் என்ன சொல்றார், வெளிப்பிரகாரமான மதம், மதவேஷம் நம்மளை ரட்சிப்புக்கு கொண்டு வரார் பாருங்களேன். அடுத்ததாக அவர் சொல்றார், பவுல் வெளிப்பிரகாரமா என்னத்தை அடைஞ்சாராம், பாரம்பரியத்தை பின்பற்றுறதுன்னு மாத்திரம் இல்ல, நியாய பிரமாணத்தின் படி பரிசெய். ஆண்டவருடைய காலத்துல பரிசெயர்களுக்கு ஒரு கெட்ட பேரு, அவங்க மோசமா போயிட்டாங்க, அதனால ஆண்டவர் கடிந்தாரு, கடிந்து கொண்டாரு, கரெக்ட் தான். ஆனா அந்த காலத்துல யூத மதத்திலேயே உயர்ந்த பக்தி நிலைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது பரிசெயர் நலதான். அதை விட பெருசா போக முடியாது. இந்த 400 ஆண்டு அடிமைத்தனம், 400 வருஷம் அடிமைத்தனம், அடிமைத்தனம் இல்ல சாரி, புதிய ஏற்பாடு வர்றதுக்கு முன்னாடி அமைதி காலத்துல வந்து வேதம் ரொம்ப தாக்கப்பட்டுச்சு. இந்த சதுசெயர் பல பேர் வந்து வேதத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல எலும்புன ஒரு கூட்டம் தான் பரிசெயர்கள். அவங்க வேதத்தை சர்க்காக்கணும், வேதத்துல எதுவுமே விட்டு கொடுக்க கூடாது, தேவ வசனத்தை நம்ம காக்கணும், அந்த வசனத்தை எல்லாரும் கடைபிடிக்கணும், வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கடைபிடிக்கணும், ஒரு ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும்னு செப்பரேட்டிஸ்ட் வந்தவங்க. அப்படின்னா பரிசெயர்னா தங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை துல்லியமாக கடைபிடிக்கணும் நம்மன்னு வந்தவங்க தான் அவங்க. நல்ல நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சாங்க, வேதத்தை தற்காக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. போக போக அவங்க தாங்கள் வெளியில செய்கிற வேதத்தை கடைபிடிக்கிற வெளி மதத்தினால தங்க ஆண்டவர் மெச்சத்துக்கு வர ரட்சிப்பு வரோம்னு நினைச்சிட்டாங்க. அதுதான் அவங்க செஞ்ச தப்பு தான். அவங்க மோசம் மோசமா போயிருந்தாலும் அதுதான் பெஸ்ட் அந்த காலத்துல இருந்தது. பவுல் என்ன சொல்றாரு, அந்த அந்த கூட்டத்துல நிறைய பேர் சேர மாட்டாங்க, அந்த காலத்திலேயே கொஞ்சம் 1000 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா பவுலே சொல்றாரு, நான் ஸ்ட்ரிக்டா பின்பற்றுதுன்னு அந்த பரிசெயர் கூட்டத்துல இருந்தாங்க இல்லைங்களா. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ரொம்ப ஒழுக்கமா ஃபாலோ பண்ணணும். பவுல் என்ன சொல்றாரு, அந்த கூட்டத்துல ஒருத்தன் நான், உன்னு பழையற்பாடு எனக்கு தெரியும், பழையற்பாடை எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியும், அது ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பரிசெயனாக பின்பற்றின மதவாதியம். ஆலயத்துக்கு 2 நாள் போகணும், டெய்லி ஆலயத்துக்கு போகணும், உபவாசம் வாரத்துல 2 நாள் செய்யணும், தானியல் ஜபம் பண்ண மாதிரி காலையில மத்தியானம் நைட்டு. நீங்க என்ன ஜபம் பண்றீங்க, பரிசெயர்கள் ஜபம் பண்றத பாருங்க, 3 வாட்டி ஜபம் பண்ணுவாங்க. காணிக்க நீங்க என்ன கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய எல்லாத்துலயும் மிளகு சீரகத்திலயும் 100 மிளகு இருந்துச்சுன்னா அதுல கரெக்டா 10 எடுத்து வச்சு ஆண்டவர் ஆலயத்துக்கு காணிக்க கொடுப்பாங்க. காணிக்கல எல்லாத்துலயும் துல்லியமா இருப்பாங்க. வெளிப்பிரகாரமான மதத்துல உச்சகட்ட நிலையை நான் அடைந்தேன், அதான் பரிசெயன் ஆனேன் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சுத்தி அவங்கள பார்க்கலாம், ஊரெல்லாம் மக்கள் வெளியில பார்க்கும் போது அவங்க பக்தி வாயிலையும் காதலியெல்லாம் ஒழுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நடையில, அவங்க பேச்சில், அவங்க இதுல, ஐயோ துணியிலலாம் பார்க்கலாம் அவங்க பக்தி, வெளி பக்தி. இவங்க உண்மையா எவ்வளவு தியாகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும். சில பேர் எல்லாம் கோடிக்கணக்கான சொத்தை வித்துட்டு சர்ச்சு கொடுத்துருக்காங்க தெரியுமா, வெளிப்பிரகாரமான மதம். இது சில பேர் இந்த கேத்தலிக் இருக்கு நன்ஸ் யோசிச்சு பாருங்க, பிரீஸ்ட் யோசிச்சு பாருங்க, திருமணமே பண்ணிக்காம இல்லைங்களா, எவ்வளவு வறுமையிலையும் எவ்வளவு பாவர்ட்டிலையும் டெய்லி கொஞ்சம் சாப்பிடுற இதுலயும் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, தாங்க முடியாத பாரங்களை சுமத்திக்கிட்டு தங்களை தாங்களே வரிச்சிக்கிட்டு. பவுல் என்ன சொல்றாரு, அந்த எந்த விதமான வெளிப்பிரகாரமான கட்டுப்பாடும் மதமும் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்காரு. அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டு பாருங்களா. நீங்களோ நானோ, நமக்கும் இருக்கிற பெரிய சோதனை தான். தேவனை ஆவியில் ஆராதிக்காம, இயேசு கிறிஸ்துல சந்தோஷப்படாம, நம்ம மாம்சம் நம்ம வெளியில செய்யற காரியங்கள்ல பரிசேயர்கள் மாதிரி சந்தோஷப்படலாம். ஆண்டவர் ஆராதிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம் அப்படின்னு நம்ம போயிடலாம். என்ன பவுல் சொல்ற, இந்த வெளிப்பிரகாரமான மதம் ஆவி இல்லாம வெள்ளை அடிக்கப்பட்ட கலர், அதுவும் குப்பை தான். பாருங்களா, அது கத்தோலிக் மதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, அது புத்திஸ்ட் மாங்ஸா இருந்தாலும் சரி, இஸ்லாமா இருந்தாலும் சரி, அது எதுவுமே ரட்சிப்ப கொடுக்காது. ஆறாவது ஆண்டு அவர் என்ன சொல்றாரு, நேர்மையா இருந்தாலும் நமக்கு ரட்சிப்பு கிடைக்காது. பாருங்களா என்ன சொல்றாரு, ஆறாவது வசனத்துல பக்தி விருத்தி பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் நேர்மையா இருந்தா ஆண்டவர் உங்களை ரட்சித்துருவாருங்க. பவுல் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் எவ்வளவு நேர்மையா இருந்தேன்னு, என் மதத்துல நான் இருந்த நேர்மை எப்படின்னா, எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்கன்னு பாக்குறதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. எனக்கு எந்த அளவுக்கு நேர்மையா வைராக்கியமா இருந்தேன்னா, கிறிஸ்தவர்களை கொன்ன நான் அப்படின்றேன். பாருங்களா, யூத மதத்துல வைராக்கியம்னா அது ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் நீ உன் மதத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிற, கடவுளை எந்த அளவுக்கு நேசிக்கிறனா, அதுக்கு விரோதமானத அவ்வளவு வெறுக்கிறத காமிக்கணும். பாருங்களா, தேவனா யெகோவா மேல, தேவன் மேல இருக்கிற பக்திய வந்து பலேற்பாடு விசுவாசிகள் கள்ள விக்கிர ஆராதனையும் கள்ள தீர்க்கதரிசிகளை கொன்னு காமிச்சாங்க. பவுல் சொல்றாரு, நான் எந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்தேன்னா, கிறிஸ்தவர்களை வந்து தேவனுக்கு விரோதமானவர்கள் நினைச்சு அவர்களை கொன்ன அப்படின்றார். இதை விட நேர்மை வேணுமா, இதை விட வைராக்கியம் வேணுமா? அந்த அளவுக்கு நான் நேர்மையாக வைராக்கியமாக இருந்தேன். அப்போ சொன்னபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது மிரட்டிக்கிட்டே மனுஷன் வெளியில வந்து 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 கிறிஸ்தவர்களை கொல்லுவார். பிரீதட் அவுட் த்ரெட்டனிங்ன்ற அந்த படமே பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இந்த இதுல படங்கள வரும், இந்த டிராகன்ஸ், அது வந்து சில நேரங்களில் குகையிலிருந்து வெளியே வரும்போது அது வாயிலிருந்தெல்லாம் நிற்புவார். வந்து எல்லாரையும் சுட்டரிக்கிற மாதிரி பவுல் அந்த அளவுக்கு வெறியா இருந்தார். யூத மதத்துக்கு விரோதமா செய்யறவங்கள கொன்னே குவிப்பேன்னு வந்தார். இதை விட என்ன நேர்மை இருக்க முடியும்? பாருங்களேன், இவ்வளவு நான் நேர்மையா இருந்தேன். எத்தனையோ பேர் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கள, நேர்மையா இருந்தா ஆண்டவர் நம்மள காப்பாத்துவாரு. இதை விட நேர்மை என்ன இருக்க முடியும்? இந்த உலகத்துல ஃபுல்லா அவங்கவுங்க மதத்துல நேர்மையா இருக்கிறவங்க தான் எவ்வளவு. ஆனா நம்ம எவ்வளவு நேர்மையா இருக்கிறோம்னு இல்ல, ரொம்ப பொய்யான மதத்துல ரொம்ப நேர்மையா இருக்கலாம், அது ஒரு காலம் நம்மள ரட்சிக்காது. நமக்கு சத்தியம் தெரியாம ரட்சிப்பு வர முடியாது. பாருங்களேன், எத்தனை பேர் எவ்வளவு நேரம் இன்னைக்கும் கத்தோலிக் சபையில எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. டெய்லி சர்ச்சுக்கு, நீங்க என்ன வாரத்துல ஒரு வாரத்துக்கு அவ்வளவு அழுத்துக்கிறீங்க, டெய்லி சர்ச்சுக்கு போறவங்க இருக்கிறாங்க. அந்த லெந்து பண்டிகை வந்துட்டா எவ்வளவு நேர்மையா உபவாசம் பண்றது, எவ்வளவு நேர்மையா. அந்த பெந்த கோஸ்ட்ல நம்ம மிஞ்ச முடியுமா நேர்மையில? துணிய தொடர்ந்து வெள்ள துணி தான், நகைய போடுறது கிடையாது இல்லைங்களா. எங்க ஊர்ல கூட சொல்லுவாங்க, எங்க இப்பெல்லாம் வந்து எங்க ஊர்ல எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு, அங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற நிலத்தை எல்லாத்தையும் வீட்டுல ஏதாவது கிடைச்சா எடுத்துட்டு போய் பாஸ்க்கு கொடுத்துருவாங்க, சபைக்கு கொடுத்துருவாங்க. நேர்மனா நேர்மை, எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு நேராக்கம். பவுல் என்ன சொல்றாரு, நீ எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும் உனக்கு சத்தியம் தெரியலன்னா அதை ரட்சிப்பு கொடுக்க முடியாதுப்பா. நான் இதுல பாருங்க நேர்மையா, ரொம்ப தப்பான வழியில ரொம்ப நேர்மையா இருந்தேன், அது எனக்கு ரட்சிப்ப கொடுக்கலையே. கடைசியாக அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இருந்த தகுதியின் பட்டியலை சொல்லிட்டு வரும்போது, நியாய பிரமாணத்து குறித்த குற்றச்சாட்டப்படாதவன். பாருங்க என்ன ஒரு அதிசயம். அப்படின்னா என்ன அர்த்தம், நியாயப்பிரமாணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, பத்து மோசையுடைய புக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, சடங்குகள் எத்தனை ரூல்ஸ் இருக்கு, எத்தனை கற்பனைகள் இருக்கு, எத்தனை லாஸ் இருக்கு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சர்டிபிகேட் தான் அவனால கொடுக்க முடியும், என்ன பர்ஃபெக்ட். குற்றமே எதுலையுமே குறை கண்டுபிடிக்க முடியாது, பரிபூர்ணமா இது என்ன போட்டிருக்கோ அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். பாருங்களேன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். பவுல் என்ன சொல்றாரு, அதுவும் எனக்கு குப்பை தான் போச்சு, அதுவும் என்ன ரட்சிப்பு கொண்டு வரவே இல்லை, ரட்சிப்பு கொண்டு வர என்ன ஒரு சாட்சிங்க இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட சாட்சி இருக்கா? பவுலுடைய சாட்சிய பாருங்க. இதெல்லாம் நான் ஆதாயமாக என் வாழ்க்கையில பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய இனம் என்ன, 8வது நாளில் ருத்தசேதம் செய்யப்பட்டு இஸ்ரவேல் கோத்திரத்துல இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயருக்கு எபிரே நியாயப்பிரமாணத்தின்படி பரிசைய பக்தி வைராக்கியத்தில் சபையை துன்பப்படுத்தினவன் லிஸ்ட் பாருங்க, ரெசுமேல போடுற மாதிரி நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றமே சாட்டப்படாதவன். பவுல் சொல்றார், இதெல்லாம் தான் நான் பெருசா நினைச்சுக்கிட்டு இதுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பெரிய ஆதாயமா நினைச்சு, இது எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும், இது எனக்கு மோட்சத்தை பரலோகத்தை கொடுக்கும், இதுலதான் நான் பெருமை பாராட்டிக்கிட்டு என் கனவு உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன், வாழ்ந்து கொண்டு பெருமை பாராட்டினானா, ஒரு நாள் என் இதயத்துல பிடி விழுந்த மாதிரி, பூகம்பம் வந்த மாதிரி, அந்த எல்லையற்ற இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை பார்த்த உடனே எத்தே பெரிய பைத்தியக்காரன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளவு பெரிய மென்டல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த அளவுக்கு மென்டலா இருந்திருக்கிற இந்த சாணிங்களை, இந்த அசுத்தங்களை போய் என் வாழ்க்கையில பெருசா நான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறேனே, இதெல்லாம் நஷ்டம், இதெல்லாம் ஆதாயம் நினைச்சேன், இப்ப புது கணக்கை நான் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் என்ன ஆதாயம் இல்லப்பா, இதெல்லாம் நியூட்ரல் கூட இல்லை, ஒன்னா இல்ல, ரெண்டா இல்ல, ஜீரோ இல்ல, இது மைனஸ். அப்படின்னா இதெல்லாம் என்ன இயேசுகிட்ட வர முடியாத தடுக்கிற நஷ்டங்கள், அசிங்கங்கள், தடைகள், இது மைனஸ் அப்படின்னு நான் உணர்ந்து, அதுதான் அவருடைய வெளிப்பாடு. என்ன அவர் புது கணக்கை கத்துக்கிட்டாரு, 7வது வசனத்துல அந்த கணக்கை சொல்றாரு பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளை எல்லாம் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இதெல்லாம் ஆதாயம் நினைச்சேன், இதெல்லாம் தான் என்ன கர சேர்க்க போகுதுன்னு நினைச்சேன், ஆனா இதுதான் என்ன நரகத்துக்கு கொண்டு போக போகுதுன்னு நான் உணராம பைத்தியக்காரனா இருந்தேன். இதெல்லாம் இதுல குருட்டாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை எப்போ பார்த்தனும், இது ஒருத்தர் இந்த காரியங்கள் ரட்சிக்காது, இதெல்லாம் என்ன இயேசு கிட்ட வராதபடிக்கு என்னை தடை பண்ணுகிற தடைகள் தான் இது, இது நஷ்டம். இது என் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அறிவுக்கு மேன்மைக்கு முன்னதாக இதெல்லாம் சாணி, அருவர்க்கக்கூடிய சாணி, நாட்டம் பிடிச்ச சாணின்னு தான் நான் உணர்ந்தேன் பாருங்க. பவுல் வந்து ஆண்டவர் சொல்ற ஓமையில சொல்ற ஒரு மனுஷன் மாதிரி, ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு ஒரு பூமியில கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்காக என்ன பண்ணான், அந்த புதையல் மேல இருக்கிற சந்தோஷத்துல தனக்கு உள்ளது விரியதெல்லாம் வித்துட்டு போய் அந்த புதையல அந்த இடத்த வாங்கினான். அது மற்றதெல்லாம் அவனுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் குப்பையா தோன்றி எல்லாத்தையும் விட்டுருவோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம், இது கிடைச்சா போதும்னு அந்த புதையல் அவருக்கு கண்ணை திறந்து அவருக்கு தெரிய தெரிய வந்த மாதிரிதான் பவுலுக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற புதையல் தெரிஞ்ச உடனே தன் வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஏங்க இயேசு கிட்ட, உங்களையும் இருக்கலாம், இங்க எத்தனையோ பேர் கோடா கோடி மக்கள் எதுக்குங்க இயேசு கிட்ட வர்றதில்ல, எதுக்குங்க ரட்சிப்படையறதில்ல, இந்த வம்சத்தை பிடிச்சுக்கிட்டு தானே, இந்த பாரம்பரியத்தை பிடிச்சுக்கிட்டு தானே, நம்ம சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு நமக்குன்னு ஒன்னு ஒரு 5 பைசா கொடுக்க மாட்டாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஜாதி, அந்த குடும்பம், இந்த வம்சத்தான், இந்த ஜாதி, நாங்க என்ன தெரியுமா, இதை பிடிச்சுக்கிட்டு தானுங்க ரட்சிப்புக்கு வராம இருக்கீங்க. பவுல் என்ன சொல்றாரு, இயேசுவுடைய மகிமையை பார்த்த உடனே இதெல்லாம் சாணியா, அருவர்க்கத்தக்க சாணி, இதுதான் என்ன இயேசு கிட்ட வர முடியாம அவருடைய நித்திய மகிமையா பார்க்க முடியாம குருடனா பைத்தியக்காரனா வச்சிருச்சு. சாணி மலையில உட்காந்துக்கிட்டு மென்டல் பேஷண்டா பெருமை கால, என் ஜாதி என்ன தெரியுமா, என் வம்சம் என்ன தெரியுமா, என்ன பாஷை தெரியுமா, நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பவுல் சொல்றார், இதெல்லாம் இழப்புக்கள், இதெல்லாம் இந்த குப்பையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு நித்தியமான உண்மையான பொக்கிசத்தை நான் அடைங்க, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அந்த கணக்கு புது கணக்கை நான் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் லாபம் என்று எண்ணினதை நஷ்டம் என்று பார்க்கிற கணக்கு நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் ஏன் அந்த ஜுடே சொல்றாரு, நான் நினைக்கிறேன் நமக்கு தெரியல விவரம், இதுல இது இதுல ஒரு தகுதியும் அவங்களுக்கு இருந்திருக்காரு, அவங்க அடிக்கிறா எங்க அடிக்கணுமா அடிச்சு இருக்கிறார், எங்க மாம்சத்துல பெருமை பாராட்டுறீங்களா, பெருமை பாராட்டணும், நான் தான் என் பெருமை பாராட்டணும், ஜாதிக்கு வரமாட்டேன்றீங்களா, இதை விட ஜாதி அவன் பெரிய ஜாதி, இதை விட ஒழுங்கா பக்தியில வாழ்ந்திருக்கிறியா நீ, பரிசையன்னா வாழ்ந்திருக்கிற, இதை விட பெரிய பக்தியா, அது எதுவுமே எல்லாம் நரகத்துக்கு தான் உன்னை கூட்டு போகும், உன்னை ஒரு காலம் ரட்சிப்படைய வைக்காது, ஒரு காலம் மனசாட்சிக்கு நிம்மதியை கொடுக்காது. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அதெல்லாம் குப்பை தூக்கி போட்டேன். அந்த மாதிரி ஜுடே நீங்களும் இருந்தீங்கன்னா பவுலை பார்த்து படிங்க, பவுலை பார்த்து படிங்க. இதோட நம்ம முடிக்கலாம். இதான் அந்த பகுதிக்கு விளக்கம். அவருடைய இழப்புகளை இங்க சொல்றாரு. அடுத்த வாரம் அவர் என்ன ஆதாயப்பட்டார் அப்படின்ற அவருடைய கணக்கை அடுத்த வாரம் பார்க்கலாம். மூணு பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். இதுல இருந்து என்ன படிச்சுட்டு போறோம்? அருமையா இருந்துச்சு பவுலுடைய சாட்சின்னு சபாஷ் பவுல் சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன படிக்கணும்? முதலாவது, இந்த உலகத்துல ரெண்டு கணக்கு தாங்க, ஒன்னு பிசாசுடைய கணக்கு, இன்னொரு ஆண்டவருடைய கணக்கு. இல்லைங்களா? பிசாசுடைய கணக்கு போடுறவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க, ஆண்டவருடைய ஆவிக்குரிய கணக்கை கத்துக்கிட்டவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க. பவுல் வந்து ஆண்டவருடைய கணக்கை கத்துக்கிட்டார். பாருங்க, அந்த ரட்சிக்கிற கணக்குன்னு கூட சொல்லலாம், சேவிங் மேட்ச், ரட்சிக்கிற கணக்கு. அந்த ரட்சிக்கிற கணக்கு ஒரு மனுஷனுக்கு எப்போ தெரியுதோ அப்பதான் இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பின் வெளிப்பாடு அவனுக்கு வருது. உங்களுக்கு அந்த கணக்கை நீங்க படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறீங்களா? வாழ்க்கையில எத்தனையோ கணக்கை போடுறோம். இந்த கணக்கு ஆவிக்குரிய கணக்கை நீங்க யோசிச்சு படிச்சிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில உங்க பிறவினால கிடைச்ச உங்களுடைய சடங்குகளும் சரி, உங்களுடைய இனமும் சரி, உங்களுடைய உயர்ந்த ஜாதியோ மதமோ, அதுல எவ்வளவுதான் நீங்க நேர்மையா இருந்து சமுதாய பேர் எடுத்து இருந்தாலும் சரி, நீங்க உங்க ஆத்மா ரட்சிக்கப்பட இயேசு கிட்ட வரலன்னா அதெல்லாம் குப்பத்தான். ஏன் அது அதெல்லாம் இழப்பு தான். ஏன்னா அது உங்களை இயேசு கிட்ட வராம தடை செய்கிற மிகப்பெரிய தடைகள் அதுதான். எத்தனையோ பேர் வராம அவங்களை நரகத்துக்கு தள்ளது அதுதானுங்க. சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க, ஜாதிக்காரர் என்ன சொல்லுவாங்க, இதேதான். இதே வந்து நமக்கு ஆண்டவர் தான் உங்க கண்ணை திறந்து இதெல்லாம் குப்பன்னு காட்டுற கணக்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்ல, அது ஆண்டவர் தான் செய்ய முடியும். ஆனா பவுலுக்கு செஞ்சார், உங்களுக்கு செஞ்சாரான்னு இதை கேட்டு பார்க்கணும். நான் இந்த கணக்கை படிச்சுக்கிட்டேனா? இந்த கணக்கை படித்தவன் தான் ரட்சிக்கப்பட்டன. பாருங்களா, இதேதான் மற்றதுக்கும் பொருந்தும், பணத்துக்கு பொருந்தும். ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு கிட்ட வர கூப்பிட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு நஷ்டம் எண்ணிட்டு என் பின்னாடி வான். அவன் என்ன சொன்னான்? இல்ல, அதுதான் எனக்கு லாபம் அப்படின்னு அவன் போயிட்டான். உலக பாவ ஆசைகள், சில பேருக்கு உலகம் பாவங்கள் தான் முக்கியம், அதுதான் அவங்களுக்கு லாபம்னு போறாங்க. கிறிஸ்து கிட்ட வர முடியாம உங்களை என்ன தடை பண்ணுங்க? கிறிஸ்துவ நம்பாம அது பெரிய இழப்புங்க. எப்போ நீங்க அதெல்லாம் இழப்புன்ற கணக்கை நீங்க படிக்கலையோ அது வரைக்கும் இயேசு மேல உங்களுக்கு விசுவாசம் வர்றாங்க. பாருங்களேன், அந்த எது நீங்க லாபம்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களோ கடைசியில் அதுதான் உங்களை நரகத்துக்கு இழுத்துக்கிட்டு போக போகுது. எந்த காரியம் லாபம் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களை கொடா கோடி மக்களுக்கு அதாங்க செஞ்சிருக்கு. இந்த கணக்கை தான் ஆண்டவர் உங்களுக்கு படிக்க உதவி செய்யட்டும். பாருங்களா, தேவனுக்கு முன்பதாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுறது வந்து நம்ம என்னவா இருக்கிறோமோ, நம்ம என்ன சாதிச்சோமோ அதன் அடிப்படையில இல்லை. இதான் உங்க காஸ்பல். சிம்பிளா தேவன் இடத்துல உங்களுக்கு இந்த நிமிஷத்துல சமாதானம் வேணுமா? ஒரு நிமிஷத்துல தான் அது கிடைக்கிறது, ஒரு நிமிஷத்துல தான் கண்ணு திறக்கிறது. காஸ்பல் எப்படி தெரியுமா? நான் என்னவா இருக்கிறேனோ, நான் என்ன செஞ்சனோ அதன் அடிப்படையில தேவன் என்னை ஏற்றுக்கொள்றதுல. இயேசு என்னவா இருக்கிறாரோ என்ன செஞ்சாரோ அதுல வைக்கிற என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில தான் தேவனுக்கு முன்பதாக நான் ஏற்றுக்கொள்ளப்படுறேன். ஒரு செகண்ட்ல என் நம்பிக்கை என்ன பாக்குறத விட்டுட்டு இயேசு மேல நம்பிக்கை வச்சேனா போதும், தேவன் இடத்துல எனக்கு சமாதானம் வருங்கள. அது என்ன அதிசயமான வழி தெரியுமா? ஏன்னா எவ்வளவுதான் நம்மளை சரி பண்ணாலும், எவ்வளவுதான் நம்மளை ஜெபிச்சாலும் நம்முடைய சீர்கேடு மாற முடியுமா? இந்த உலகத்துல விசுவாசி கூட தன் சீர்கேடுல தீட்டல் தான் இருப்பான் கடைசி வரைக்கும். ஆனா சுவிசேஷத்துல ஆண்டவர் என்ன ஒரு வழியை பண்ணியிருக்காரு பாருங்க. நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு கேடா இருந்தாலும் சரி, எவ்வளவு சீர்கெட்டவனா இருந்தாலும் சரி, விசுவாசத்தினால் உனக்கு ஒரு நீதி கிடைக்கும். அந்த நீதியை வச்சுக்கிட்டு தேவன்கிட்ட வந்துடலாம், தேவன்கிட்ட சமாதானத்தை அனுபவிக்கலாம், தேவனுடைய பிரசன்னத்தையும் அருளையும் அனுபவிக்கலாம், உன் நிலைய கடந்து அதை அனுபவிக்கலாம். இயேசு மேல இருக்கிற விசுவாசத்தை வச்சா போதும். என்ன ஒரு அதிசய வழி ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதுதான் பவுலுடைய பெரிய கண்டுபிடிப்பா அவர் சொல்றாரு. பாருங்களேன், இயேசு மேல முழு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் கத்துக்கிட்டேன்னு அதுதான் பெரிய இழப்பு. ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு கிட்ட வந்தான், அதான் அவனுக்கு ஐஸ்வர்யம் பெருசா போச்சு. நீங்க அப்படி இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் இதுதான் உங்களுக்கு பெருசுன்னா, இயேசு சொன்னார் அவனுக்கு, தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் நீ எதை காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ, எது உனக்கு பெருமை நினைக்கிறியோ, அதனாலேயே உனக்கு அவமானமும் நித்திய அழிவு வரும். தன் ஜீவனை காப்பாற்ற நினைக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை எனக்காக இழக்கிறவன் அதை கண்டடைவான். ஒரு மனுஷன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் போன்தான் அதை ஆதாயப்படுத்த போனாரு. பரிசையல்ல பரிசையன், பெரிய மதம், பெரிய ஜாதி, பெரிய பாஷை, பாரம்பரியத்தை பின்பற்றி அதெல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை இழந்தா என்னையா லாபம்? ஊர்ல நல்ல பேரை வாங்கின, நல்லதா இந்த எல்லாரும் யோகியான்னு சொன்னாங்க, கடைசியில போய் நரகத்துல வெந்தா என்ன லாபம்? உனக்கு சொல்றது நியாயமா இல்ல? நீங்கள உங்க மனசாட்சி கேட்டு பாருங்களேன், என்ன இந்த ஜாதி மதம் இது பேரு புகழ இது என்னக்காக போறது? அந்த செத்தவன ஒரு மாசம் நம்மள நினைக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக வாழ்றது? யோசிச்சு பாருங்க, ஏசு நியாயமா பேசல. திடீர்னு இறந்த உடனே நித்தியத்தை சந்திக்க போறியே, அது எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறேன்? அதை அந்த உண்மையை காட்டுறதுதான் நான் வந்திருக்கிறேனே. அவர் நியாயமா தானே பேசுறாரு, ஏங்க அவர் கேட்க மாட்டேன்? ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல ரெண்டு கேட்டகரியில போடலாம். இந்த உலகத்துல பெருசா ஆதாயத்தை எண்ணிக்கிட்டு போறது, இந்த உலகத்துல இதெல்லாம் ஆதாயம் இல்லைன்னு இயேசுவை நம்புறான், அவங்கதான் ரசிக்கப்பட்டவங்க பாருங்களேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவ மேல உங்க விசுவாசத்தை எப்போ ஒரு நிமிஷம் தான், அவர் மேல நம்பிக்கை, இதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் இதை காப்பாத்தாரு. அவர் மேல, அவர் யாரு, அவர் என்ன செஞ்சாருன்னு மேல நம்பிக்கை வச்சா போதும், தேவனிடத்தில் சமாதானம். ஓகே, ரெண்டாவதாக விசுவாசிகளாக பவுல் வந்து இது விசுவாசிகளுக்கு பிலிப்பியர் சபைக்கு எழுதுறாரு இல்லைங்களா. ஏன்னா இந்த ஆபத்து அவங்களை தாக்கும், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆபத்து தாக்கோடு அவர் அறிகிறார். எந்த கணக்க படிப்பதனால் நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அந்த கணக்கில நாம் நிலைத்து தொடர்ந்து அந்த கணக்குல வளர்ந்தாதான் நாம் ரட்சிப்பிலையோ கிருபையிலையோ வளர முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த கணக்கு எனக்கு இருக்கிறதெல்லாம் நஷ்டம், இயேசு மட்டும்தான் ஆதாயம்னு சொல்லி படிக்கிறதுனாலதான் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான். ஆனா அந்த கணக்கு அதோடு நிக்கிறது இல்லை, அந்த கணக்குல தொடர்ந்து நிலைத்திருக்கும் போதுதான் நாம் விசுவாசத்துல கிருபையில வளர முடியும். நம்ம பின்னாடி தப்பு கணக்கு போட ஆரம்பிச்சிடலாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு. அந்த பிலிப்பியர்களுக்கு போட வந்தாங்க, கலாத்தியர்கள் போட ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு திட்டினார், முட்டாளுகளை ஆவியில ஆரம்பிச்சு மாம்சத்துல நிறைவேற்ற போறீங்களா அப்படின்னு. நம்மளும் அப்படி செய்யலாங்க, யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நீதியில தான் நிலைத்து அந்த நீதியில தான் நான் ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்றது, செழிக்கிறது, கனி தர்றதும் அந்த நீதியில நின்று நான் நிலைத்திருக்கும் போதுதான் நிலையான கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு இருக்க முடியும். எப்போ அந்த நீதியிலிருந்து நிலைக்கிறத தவிர ஆரம்பிக்கிறோமோ அப்பத்தான் எல்லா கிறிஸ்தவ தோல்விகளும் எல்லா அலமோதலும் நமக்கு ஏற்படுகிறது. அது போல் நல்லா தெரியும் அவருக்கு, எந்த விதத்துல தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, தேவனிடத்தில் நாம் சமாதானம் அடைந்தோமோ, அந்த நிலையை தொடர்ந்து நிலைத்திருக்கும் போதுதான் தேவனிடத்துல நிலையான சமாதானம் நம்ம அனுபவிக்க முடியும். எப்போ அந்த சமாதானத்தை இழக்கிறோமோ நம்ம என்ன ஆயிட்டோம், மாம்சத்தில் பெருமை பாராட்டுகிறவர்களாக மாறிவிட்டோம். கொஞ்ச நாள் கிறிஸ்தவ ஆன பிறகு எவ்வளவு அனுபவம் எனக்கு, 10-20 வருஷமா கிறிஸ்டியன் ஆயிடுகிற, இப்போ வெளியில வேஷம்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு வரேன் வாரத்துக்கு இல்லைங்களா, ஜபம் பண்றேன், பைபிள் நாலேஜ் கேலண்டரை ஃபாலோ பண்றேன், இப்ப சர்ச் மெம்பர் வர ஆயிட்டேன், இப்ப டீக்கன் வேற ஆயிட்டேன், பாஸ்டர் ஆயிட்டேன். அதனால அந்த நிலையிலிருந்து நம்ம விலகி போயிடலாம் பாருங்க. எப்போ அந்த நிலையிலிருந்து நம்ம இந்த கணக்குல இருந்து இந்த கணக்கை போடுறத எப்போ நிறுத்திடுறோமோ அப்ப நம்ம மாம்சத்துல நம்பிக்கை உள்ளவர்கள் ஆனோ எல்லா கிறிஸ்தவத்தினுடைய அலமோதலுக்கும் கனி இல்லாத தன்மைக்கும் அலமோதலுக்கும் காரணம் அந்த நிலையத்துக்கு நம்ம விலகி போயிட்டோம் தான். பிலிப்பியருக்கு அந்த ஆபத்து வர இருந்துச்சு, அதனாலதான் அவர் கண்டிக்கிறார் பாருங்க. ரொம்ப அவசியம் தொடர்ந்து நான் பாருங்க, நம்ம அந்த நிலையில இருக்கிற ஒரு ஹிம் ரைட்டர் அருமையா அதை எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்ல இருக்கு, அது தமிழ்ல தான் நம்ம பாட போறோம். On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. கிறிஸ்துவின்ற கற்பாறையில நான் நிக்கிறேன், வேற எல்லாமே மணல் தான், அப்படியே கீழே போற மணல் தான். I dare not trust my sweetest frame. Sweetest frame-னா கிறிஸ்தவனா ஒரு 20 வருஷம் வளர்ந்துட்டேன், ஆனா ஜெபம் பண்ற ரொம்ப வளர்ந்துருக்க, ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன் கடவுளைய பிள்ளை, அதை ஒருபோதும் நம்பிராத, ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரேம நம்பிராத, நீ ரொம்ப பக்திவான் ஆயிட்ட, நீ ரொம்ப ஜபிக்கிற, நீ ரொம்ப அனுபவம் வந்துருச்சுன்னு தப்பு கணக்கு இப்ப ஆரம்பிச்சிடாத. இதெல்லாம் நீ என்னவா இருக்கிறியோ என்னவா அடைஞ்சியோ அது எல்லாமே நஷ்டம். எப்ப பார்க்க தொடர்ந்து பார்க்க கத்துக்கிறியோ அப்பதான் நீ கிறிஸ்துவ நிலைச்சிருப்ப. எப்போ இதெல்லாம் கணக்கு வர ஆரம்பிக்குதோ, நான் எவ்வளவு பக்திமான எவ்வளவு பயில் படிக்கிறேன், எப்போ வெளிப்பிரகாரமான மதங்கள்லயோ உன்னுடைய செயல்களையோ ஆண்டவர் உனக்குள்ள செய்யற கிருபையின் அடிப்படையிலயோ பரிசுத்தமாக்குதல் வளர்ச்சியிலயோ உன் நம்பிக்கை எப்போ வர ஆரம்பிச்சிருதோ அப்படி மாம்சத்தின் நம்பிக்கை உள்ள நான் மாறிட்டேன். நம்முடைய நம்பிக்கை எப்பவும் இயேசு மேலேயும் அவர் என்ன செய்தார் அந்த அடிப்படையில் இருக்கும் போதுதான் நிலவரமான தேவ சமாதானத்தை அனுபவிக்க முடியும். அந்த நிலையில நாம் நிற்கும் போதுதான் தொடர்ந்து கனி கொடுக்கிறவர்களா நாம் இருக்க முடியும். இயேசு சொல்லியா என்னில் நிலைத்திருங்க, என்னை விட்டு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. என்ன இல்ல, வெளியே போய் நீ எப்போ பெருமை பாராட்ட ஆரம்பிக்கிறியோ இந்த பக்கம் கணக்கு போட ஆரம்பிக்கிறியோ அப்போ நீ போச்சுன்னு அர்த்தம். அதுல அவர் சொல்றாரு, ஐ டேர் நாட் ட்ரஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரேண்ட். அவ்வளவுதான் வளர்ந்து அவ்வளவுதான் பக்திமான் மாதிரி போல போஸ்டர் மாதிரி ஆயிருந்தாலும், பட் அவர் சொல்றாரு ஐ வில் நாட் ட்ரஸ்ட், அதை நான் நம்ப மாட்டேன். பட் ஒன்லி லீன் ஆன் ஜீசஸ் நேம், ஆன் கிரைஸ்ட் த சாலிட் ராக் ஐ ஸ்டாண்ட், ஆல் அதர் கிரவுண்ட் இஸ் சிங்கிங் சாண்ட். எந்த நிமிஷத்துல தேவனை ஆவியில் ஆராதிக்கிறது கிறிஸ்துவ மேன்மை பாராட்டுறத நம்ம நிறுத்துறோமோ அந்த நேரத்துல மனுஷர்கள் மாம்சத்துல பெருமை பாராட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வளர்ச்சி போச்சுன்னு அர்த்தம். பாருங்க, இதை நம்ம படிச்சுக்கணுங்க. ரொம்ப முக்கியமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் மூணாவதாக கடைசி பயன்பாடு. நாம் தொடர்ந்து அதுல நிற்கிறது மாத்திரம் இல்ல, எப்போ இந்த கணக்குல நாம் நிற்கிறோமோ, எப்போ இந்த கணக்குல நாம் நிலைத்து நிற்கிறோமோ, இந்த சுவிசேஷத்திற்கு மிஷனரிஸா நம்ம மாறுவோம். ஒருத்தர் அருமையா சொல்றாரு, பவுல் வந்து தப்பான விதங்கள்ல ரட்சிக்கப்படுறது எவ்வளோ, ரட்சிப்பை பத்தி என்ன இருக்கிறத ரொம்ப அதிரடியா ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். நேரடியான ஆண்டவருடைய காட்சினாலேயே வெளிப்படுத்தினதுனால அவர்தான் உலகமெல்லாம் போய் இப்போ மக்களுக்கு சொல்ல முடியும். ரட்சிப்பை பத்தி எவ்வளோ தப்பான எண்ணங்கள் வச்சிருக்கிற மக்களுக்கு கண்ணை திறக்கிறதுக்கு அவரை பயன்படுத்தினார் ஆண்டவர் இல்லைங்களா. வேற யாரு பரிதவிப்போடு சொல்ல முடியும்? சுய மதத்தினாலேயோ சுய முயற்சினாலேயோ ரட்சிப்படைகிறவர்களே, நான் அதை அடைஞ்சுக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிறந்த உயர்வு அதுல தான் என் நம்பிக்கை இருந்துச்சு. அதெல்லாம் குப்பைன்னு நான் உணர்ந்தேன். அவர் சாட்சியாக ஆண்டவர் வச்சிருக்கிற மாதிரி இந்த அனுபவம் ஏற்படுகிற எல்லாருமே இதுக்கு மிஷினரிஸா மாறுறாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை தான் எழுப்புறத பார்க்கும். அகஸ்டீன் என்றவரை இப்படி எழுப்பித்தான் அந்த காலத்துல பெலேஜியன் விரோதமா எழுப்பினாரோ, மார்ட்டின் லூத்தர் இப்படிப்பட்டு தேவனுக்கு முன்பதாக விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கிற அந்த அனுபவத்தை அவர் கொடுத்ததுனாலதான் அத்தே பெரிய ரோமன் கத்தோலிக்கு விரோதமா அவர் எழும்பினார். நீங்க சொல்ற கிரியைகளாலேயோ பாரம்பரியத்தினாலேயோ குழந்தை ஞானஸ்தானத்தினாலேயோ இல்ல உங்களுடைய மதத்தினாலேயோ இனத்தினாலேயோ ரட்சிப்பு வர்றது இல்ல, இயேசு மேல வைக்கிற விசுவாசத்தினால ரட்சிப்பு வருது. அந்த அனுபவம் வர்றவங்க எல்லாம் மிஷினரிஸா மாறுவாங்க அப்படின்ற. நமக்கு ஏன் அப்படி நமக்கு இல்ல? இதுதான் நம்முடைய சுவிசேஷ தோல்வி இருக்குது. நம்ம மாம்சத்துல ஆவியில ஆரம்பிச்சு தொடர்ந்து மாம்சத்துல நிலைநிறுத்தலான்னு பாக்குறோம். எப்ப ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட எனக்கு இருக்கிற சமாதானம் இயேசுவின் அடிப்படையில் இருக்குன்னு தொடர்ந்து நம்ம அனுபவிக்கிறோமோ, அந்த சந்தோஷத்தை மத்தவங்கிட்ட ஷேர் பண்ணாம எப்படி இருப்போம்? யோசிச்சு பாருங்க, ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, தேவன் இடத்துல நான் எப்படி சமாதானத்தை இயேசு மூலமா அடைஞ்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அது நம்ம வாழ்க்கையிலேயே அந்த சமாதானத்துல சந்தோஷத்துல தெரியுமே. தெரியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? விசுவாசிகளாய நம்ம திருப்பி தப்பு கணக்க போட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. ஆண்டவர் தான் அதுல இருந்து நம்மளை காப்பாத்திட்டோம். நம்ம ஊர்ல சுத்தி நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல எல்லா இந்த மென்டல் பேஷன்ஸ் மாதிரிதான், தங்களுடைய பாரம்பரியத்தினாலேயோ மதத்தினாலேயோ ஆண்டவர்கிட்ட சமாதானம் அடைய முடியும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒளிகளாக யாருங்க வச்சிருக்கிறாரு? நம்மள தானுங்க வச்சிருக்காரு. நம்ம தானுங்க மிஷினரிஸா இருக்கணும். இந்த உண்மையா விசுவாசத்தினால் ரட்சிப்படைகிற அந்த அனுபவம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவங்க எடுத்து காட்டுறதுக்கு நம்மளதான் வச்சிருக்கிறார். நம்மள போய் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு போறதா? ஆண்டவர் தான் நமக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கணும். ஒரே ஒரு கதை ஒண்டி நான் சொல்லி முடிக்கிறேன். 1730 இங்கிலாந்துல ஜார்ஜ் விட்ஃபீல்ட், ஒருவேளை சில பேர் தெரிஞ்சிருக்குன்னா, அவர் இன்னும் ரட்சிக்கப்படல, ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்படணும்னு ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அங்க அவர் ஹோலி கிளப் அப்படின்னு ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல வந்து சார்ல்ஸ் வெஸ்லி ஜான் வெஸ்லி இவரும் சேர்ந்துகிட்டு ஒரு ஹோலி கிளப்னு ஆரம்பிச்சாங்க. தங்களை தாங்களே ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. தங்களை வாழ்க்கையில அந்த நாள்ல 1 நிமிஷமும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்க டெய்லியில நைட்ல எழுதுவாங்க, என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கிறாங்களோ அதை நாளிலிருந்து திருத்திக்கணும், எல்லாமே ஒழுங்கா இருக்கணும். வெட்னஸ்டே ஃப்ரைடே முழு நாளும் உபவாசம் பண்ணுவாங்க, சாட்டர்டே முழு நாளும் வரப்போற ஓய்வு நாளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக்குவாங்க. சண்டே ஒவ்வொரு சண்டேவும் கம்யூனியன் எடுத்து மற்றவங்களை சர்ச்சுக்கு வரணும்னு வற்புறுத்துவாங்க, எந்த தீமையும் செய்யக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு போய் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க. விட்ஃபீல்ட் வந்து ஜபம் பண்ணி ஜபம் பண்ணியே தன் உடம்ப கெடுத்துக்கிட்டார். வெளியில ஜபம் பண்ணுவாராம், மணிக்கணக்கில் குளிர்ல 6 வாரங்கள் உடம்பு சரியில்லாம இருந்தார். ஆனா இதெல்லாம் செஞ்சோம். விட்ஃபீல்ட் சொல்றாரு, எனக்கு ரட்சிப்பின் அனுபவமே கிடைக்கல, ரட்சிப்பின் அனுபவமே கிடைக்கல. இதெல்லாம் செஞ்சு முடிச்சு என்னால அட்டர் டெஸ்பரேஷன்ல என்னுடைய என் சுயத்தையும் சுய முயற்சிகளையும் நம்புறதை தூக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் என் ஆத்மாவை இயேசு மேல போட்டேன், ஒரு நிமிஷம் அவர் செஞ்ச பணியின் மேல போடும் போது ஒரு என்னைக்குமே நான் பார்க்காத விசுவாசத்தின் ஒளிய மேல பிரகாசிச்சுச்சு. தேவன் இடத்துல எனக்கு சமாதானம் உண்டுன்ற நம்பிக்கை என் மனசாட்சிக்கு ஏற்பட்டுச்சு. எவ்வளோ முயற்சி செஞ்சு அதெல்லாம் எனக்கு கிடைக்கல. பாருங்களா, இப்படித்தாங்க ரட்சிப்பு வர்றது. அது உங்களுக்கு வந்திருக்கா? யோசிச்சு பாருங்க, உங்க நாளையோ உங்க முயற்சினாலேயோ இல்லை, இயேசு மேல வைக்கிற நம்பிக்கைனால அந்த அனுபவம் தேவன் நமக்கு கொடுக்கட்டும்.